மாவீர முகடம் மேஜர் சுட்டு உடுத்துறை கிராமத்தில் 1971 கார்த்திகை மாதம் 4 தேதி அன்று சிற்றம்பலம் தம்பதிகளின் கடைசி மகனாக வந்துவிட்டவன் தான் அண்ணலிங்கம். அண்ணலிங்கம் 9 குழந்தையாக 5 அண்ணாக்களுக்கும் 3 அக்காக்களுக்கும் கடைக்குட்டியாக வீட்டின் செல்லப்பிள்ளையாக பிறந்தவன். பெருமையோடு அவனை எல்லோரும் கொண்டாடிக்கொள்ளும் அளவுக்கு அவனது குழந்தை தினம் வித்தியாசமானது. 12 அகவில் புலிவீரனாக தடியால் துப்பாக்கியை வடிவமைத்து விளையாட்டு காட்டிய பிள்ளை அவன். ஆரம்ப கல்வியை உடுத்துறை மகாவித்தியாலயத்தில் கற்றவன் கல்வி பொதுத்திராதர சாதாரண தரத்துக்கு வந்தபோது தெளிப்பிள்ளை மகஜன கல்லூரியின் மாணவனாகிறான். சாதிக்க பிறந்த பிள்ளையாகவே அம்மாவின் கனவை நிறைத்த கடைக்குட்டி எதிர்காலத்தில் ஒரு அரங்கினாகவே அம்மாவின் மனசில் எழுந்த கோட்டையின் ராசகுமாரனவன். அது இந்திய படைக்காலம். 1987 அளவட்டியில் வாழ்ந்த அவனது அண்ணனோடு அண்ணலிங்கமும் போயிருந்து படிக்க தொடங்கினான். தமிழ் ஆசிரியரான அண்ணன் கற்பித்த தனியார் கல்வி நிறுவனமான தெளிப்பிள்ளை கல்வி நிலையம் ஒன்றில் மாணவனாகினான். இயல்பிலேயே அமைந்த இயல்பான அவனது குரல் கல்வி நிலையத்தில் நண்பர்கள் சூழ்ந்திருக்க அவர்களுக்காக அவன் பாடிய அன்றைய சினிமா பாடல்கள் ஒவ்வொன்றிலும் அவன் இசைக்கலைஞனாய் அடையாளமாகிறான். மேசையில் தாளம் போட்டவன் பாடும் காதல் பாடல்கள் தொடக்கம் தத்துவ பாடல்கள் வரை அவனது குரலின் தனித்துவம் என்றவே அவனுக்கான சிறப்பு. அண்ணலிங்கத்தின் மூத்த சகோதரர் பாலச்சந்திரன் அவர்கள் சிறந்த ஒப்பிசை பாடகர். சுழங்கா வானொலியில் ஒரு காலம் கொடிகட்டி பறந்த அந்த பெயரை இசை ரசிகர்கள் என்றும் மறந்துவிடவில்லை. அந்த மாபெரும் கலைஞனின் கடைசி தம்பியான அண்ணலிங்கத்தின் இசைத்திறனை அந்த கல்வி நிலைய மட்டுமல்ல அவனது குரலுக்கு வசமான அனைவருமே ரசித்த காலம் அது. கம்பன் விட்டு கட்டுத்தறியும் கவிபாடமும் என்பார்கள். ஆனால் அண்ணலிங்கம் உழவும் இடமெல்லாம் வீசும் காற்றும் இசையாலேயே நிரம்பி இருக்க என்றால் அவனது வாய் எப்போதும் ஏதோ ஒரு பாடலை ரசித்தபடி இசைத்தபடி இருக்கும். அவன் மாணவனாயிருந்த காலத்தில் அவனது இசையின் மீதான ஆளுமையின் வெளிப்பாடானது அவனது நண்பர்கள் நினைவுகளில் நீங்காத வசமையான நினைவு. எப்போதும் முகம் நிறைந்த சிரிப்பும் எல்லோரையும் சிரிக்க வைக்கும் அவனது பண்பு என அவனது புன்னகைக்கும் அன்புக்கும் ஆட்பட்டவர்கள் அதிகம். எதிரிகள் என்று விவரமே அவனுக்கு இருந்ததில்லை. எல்லோரையும் நேசித்தான். எல்லோர் மீதும் அன்பை சொல்லிந்தான். அண்ணலிங்கம் அன்புக்கு அர்த்தம் சொல்லும் தோழனாக இருந்தான். இந்திய படைகூர்களை உழுது வீதியில் வீடுகளில் காணும் இடமெங்கும் மறைப்பதும் புலிவீரர்களை தேடி அலைவதுமான காலம் அது. படிப்பும் பாட்டும் இசையும் என இருந்தவனே இந்திய இராணுவத்தின் கொலைகள் வன்புணர்வுகள் என அனைத்து அக்கிரமங்களையும் அனுபவித்த ஊர்கள் அவன் பார்த்தான். தமிழகத்தை தேடி தேடி அழித்துக் கொண்டிருந்த இந்திய படைகளோடு யுத்தம் செய்து கொண்டிருந்த விடுதலை புலிகளோடு அவர் உறவு மலர காரணமானதும் கூட அந்த இந்திய படைகள்தான். விடுதலை புலி போராளிகளுக்கான மறைமுக ஆதரவுகளை காலத்தின் கடனை அவன் மாணவனாக இருந்தபடியே செய்து கொண்டிருந்தான். அப்போது தேசிய இராணுவம் என்ற பெயரில் இபிஆர் பிள்ளைப்பிடியில் இறங்கிய நேரம் இளைஞர்களை கட்டாயமாக பிடித்து பயிற்சிகள் வழங்கி கைகளில் ஆயுதங்களை திணித்த பொழுது அப்போது இபிஆர்எஃப் குழுவால் அண்ணலிங்கமும் கைது செய்யப்பட்டு கடுமையான தாக்குதலுக்கு உள்ளாக்கப்பட்டார். விடுதலை செய்யப்பட்ட பின்னரும் நிம்மதியாய் உறங்க முடியாத இந்திய படைகள் கண்ணிலும் இபிஆர்எஃப் கைகளிலும் சிக்காமல் அவன் தப்பியிருக்க அலைந்த நாட்களில் மிகவும் கொடியவை. ஊரில் நிம்மதியாய் வாழ விடாமல் கொடியவர்கள் திரட்டிக் கொண்டிருந்தார்கள். அந்த வகையின் பின்னரே அவன் விடுதலை போராட்டம் பற்றி விடுதலை புலிகள் பற்றி சிந்திக்க தொடங்கினான். ஆனால் அவனை உயிரோடு காத்து வாழ வைக்கும் கனவில் அவனது அக்காக்களும் அம்மாக்களும் வெளிநாடு அனுப்பி வைக்க ஆயத்தங்களை செய்து கொண்டிருந்தார். இந்திய படை காலத்தில் கொழும்பில் வாழ்வது பாதுகாப்பானதாக இருந்த காலம் அது. அண்ணலிங்கம் சில மாதங்கள் கொழும்பில் தங்கியிருந்த பொழுது வெளிநாடு செல்வதற்கான ஏற்பாடுகள் குடும்பத்தினரால் மேற்கொள்ளப்பட்டது. தாய் நிலத்தை பிரியும் நினைவே இல்லாதிருந்தவனால் புலம்பெயர்ந்து அந்நிய தெருவில் அலைவதில் உடன்பாடு இருக்கவில்லை. பயண முகவருக்கு பணம் கட்டி அவன் வெளிநாட்டுக்கு செல்லும் நாளை பயண முகவர் தீர்மானித்து முடிவு பெற முதலே திடீரென கொழும்பிலிருந்து ஊர் திரும்பியவன் நீண்ட கடிதம் ஒன்று எழுதி வைத்துவிட்டு 1989 இறுதியில் காணாமல் போனான். காடுகளில் கடுமையான தூரங்கள் நடந்து கடந்து சென்றான். மணலாற்று காடுகள் அவனுக்கு புதிய வாழ்வை, புலிகளின் வாழ்வை அடையாளம் காட்டியது. காட்டில் உருவாகிய போராளிகள் பலரோடு ஆயுத பயிற்சி பெற்றுக் கொண்டார். அன்னலிங்கமாய் பிறந்தவன், அன்னலிங்கமாய் வாழ்ந்தவன் சிட்டு என்ற பெயரை தாங்கி புதுவீரனாய் வந்தான். இசை பலருக்கு வரம், அதே போல் அருமையான குரல் சிலருக்குத்தான் வரம். அந்த வரத்தை பெற்றிருந்தான் சிட்டு. காட்டில் போராளிகளின் களைப்பை போக்கவும் உற்சாகத்தை வலப்படுத்தவும் ஒரே மருந்து அவனது இனிமையான குரல் என்பதை அவனோடு கூட இருந்த போராளிகள் நினைவு கூறும் அளவுக்கு இசையை நேசித்தான். இசையில் அவன் தனது களப்பணியையும் மேற்கொண்டான் என்பதை வரலாறு மறந்து போகாது. 1990களில் இந்திய படைகள் இளமண்ணை விட்டு வெளியேறி போக ஜான்மண்ணில் வந்திறங்கிய புலிகளோடு சுற்றுவம் வந்தான். பழைய குறும்பு குழந்தைத்தனம் எல்லாம் மாறி பொறுப்புமிக்க போராளியாய் வந்தான். அந்த காலம் பெரும் எழுச்சியின் மாற்றத்தை மிக மிக வேகமாக உருவாக்கிய காலம். போராளிகள் தனித்துவமான சீருடைகள் அணிந்து ஜாழ் மண்ணில் பணிகள் இறங்கிய காலம். பள்ளிக்கால வாழ்வுகளை அவன் மறந்து போவில்லை. வீதிகளில் சந்திக்கின்ற போது பழைய நட்புகளை எல்லாம் புதுப்பித்துக் கொண்டான். ஒவ்வொருவரும் போராட வேண்டும் என்ற வீரத்தை ஒவ்வொருவருக்கு ஊட்டமடைந்தான். 1990 ஜூன் மாதம் 2nd இளப்போர் ஆரம்பமாகி மணலாற்றிலிருந்து வந்திருந்த 600 வகையான போராளிகளை விலக்கி 1990 இறுதியின் முதலாக புலிகள் அரசியல் பாசறை மட்டுவில் பகுதியில் இடம்பெற்றது. 6 நடைபெற்ற அந்த அரசியல் பாசறையிலிருந்து மக்களோடு இறங்கி பணி செய்யக்கூடிய திறமையாளர்களை உருவாக்கியது மட்டுவில் அரசியல் பாசறை. ஒற்றை கை துப்பாக்கியோடு தேசிய தலைவர் அவர்களால் ஆரம்பிக்கப்பட்ட கரந்தடி போராளி அமைப்பாக உருவாகிய புலிகள் அமைப்பானது மரபு வழி இராணுவமாக மாற்றம் தான் தொடங்கிய காலம். இராணுவ ரீதியிலான முன்னேற்றம் மரபு வழி இராணுவமாக பரிணமித்த சமகாலத்தில் அரசியலிலும் புலிகளின் மாற்றம் அரசியலில் வளர்ச்சியையும் மாற்றத்தையும் காணத் தொடங்கிய முக்கியமான காலகட்டம்தான் மட்டுவில் அரசியல் பாசறை உருவாக்கம் பெற்றது. அதுவரையில் அரசியல் பணிகளையும் சரி, படையணி திரட்ட போராளிகளை இணைப்பதிலும் சரி, சமூக பிரச்சனைகள் தொடக்கம் மொத்த பணிகளையும் ஒவ்வொரு ஊர்களுக்கும் நியமிக்கப்பட்ட ஊர்களுக்கான பொறுப்பாளர்களை செய்து கொண்டிருந்தார்கள். குறிப்பாக ஒரு கிராம சேவகர் போல ஒவ்வொரு ஊரின் பொறுப்பாளரின் தலையிலும் கிராமங்களின் சுமைகள் யாவும் தேங்கியிருந்தன. துறைசார் திறமையாளர்களை உருவாக்குவதன் மூலம் அவரவர் திறமைகளுக்கு ஏற்ப பணிகளை பகிர்ந்தளிக்கவும் பணிகளை இலகப்படுத்தவும் விடுதலை புலிகளால் திட்டமிட்டு ஆரம்பிக்கப்பட்டதே மட்டுவில் அரசியல் பாசறை. அரசியல் துறையின் ஆரம்ப வித்தும் அடையாளமும் தியாகிவந்தான். அவரே அரசியல் பணிக்காக ஆரம்பத்தில் போராளிகளை உருவாக்க முனைந்து அதற்கான தோற்றத்தின் மூலகாரமாக இருந்தார். மட்டுவில் அரசியல் பாசறையில் கட்டம் கட்டமாக உள்வாங்கப்பட்டு பயிற்றப்பட்ட போராளிகள் இருந்தே பின்னர் அந்தந்த பிரிவுகளுக்கான பொறுப்பாளர்கள் போராளிகள் தேர்வு செய்யப்பட்டார்கள். கலை பண்பாட்டுக் கழகம், மாணவர் அமைப்பு, பிரச்சார பிரிவினர் துறைகள் பிரிக்கப்பட்டு தனித்தனியான அலகுகளின் கீழ் அரசியல் போராளிகள் பணிகளில் நியமிக்கப்பட்டார்கள். அரசியல் துறையிலிருந்தே கோட்டங்களுக்கு தேவையான துறைசார் அரசியல் போராளிகள் அனுப்பப்பட்டார்கள். அரசியல் நிர்வாக பொறுப்பாளருக்கு அடுத்தே அரசியல் பொறுப்பாளர்கள் பணியில் இறக்கப்பட்டார்கள். பின்னாட்களில் அரசியல் துறையின் வளர்ச்சிக்கும் சிறந்த பணிகளுக்கும் அரசியல் வளர்ச்சியின் வெற்றிக்கும் வேறாக அமைந்ததே மட்டுவில் அரசியல் துறை. மட்டுவிலில் ஆரம்பித்த அரசியல் பயிற்சி பாசறையில் சிட்டுவும் அரசியல் போராளியாகி வந்தார். அங்கேயும் சிட்டுவின் இனிமையான குரலே போராளிகளின் கலப்பை அலுப்பை சலித்தை ஆற்ற மருந்தாகியது. பாசறை சோர்வடைந்தால் சரி, சிட்டுவை பாடச் சொல்லி எழுப்பி விடுவார்கள். தெய்வப்பாடல்களுக்கு புரட்சி வடிவம் கொடுத்து தெய்வப்பாடல் மொட்டுக்களுக்கு புரட்சி வரிகளை அமைத்து பாடல்களை பாடத் தொடங்கினான். காலத்துக்கேற்ற வரிகளும் அவனது குரலும் அன்றைய அரசியல் பாசறை போராளிகளின் நினைவுகளில் சிட்டுவை என்றும் மறந்ததில்லை. ஏனென்றால் அவனது குரலுக்கு அத்தனை வசீகரம் இருந்தது. போராட்டத்துக்காக ஆழ்தரத்தை பெற்றுக்கொள்ள வேண்டிய காலமாகவும் அது இருந்தது. அந்த காலம் மக்களை இலகுவாய் சென்றடையக்கூடிய ஊடகமாக இசையே முதன்மையாக இருந்தது. அப்போதுதான் விடுதலை புலிகளால் வெளியிடப்பட்ட இசை வெளியீடுகளும் மெல்ல மெல்ல மிகுந்த சிரமத்தின் மத்தியில் வெளியாகிக் கொண்டிருந்தது. தென்னிந்திய பாடல்களால் இசைக்கப்பட்ட தமிழீழ விடுதலை பாடல்கள் முதல் முதலாய் 1990களில் தனித்த ஆளுமையோடு விடுதலை பெறுகளில் கலை பண்பாட்டுக் கழகத்தால் மிகவும் சிறப்பான முறையில் கலைஞர்களின் இசையமைப்பில் கலைஞர்களின் குரல்களில் தமிழர் தாயகமெங்கும் ஒலிக்க வகை செய்யப்பட்டது. அப்போதுதான் சிட்டுவம் முதல் முதலாக மேஜர் சங்கதர் அவர்களால் எழுதப்பட்ட கண்ணீரில் காவியங்கள் என்ற பாடலை பாடி இசை உலகில் தனக்கான அத்தியாயத்தை எழுத அடியெடுத்து வைத்தான். அப்போதைய பாடகர்களில் சிட்டு தனித்துவமானவனாக பெருமை பெற்றார். இசையில் கலந்தவனை அவனது ஆற்றலை அவன் அடுத்த அரசியல் நிர்வாகம் சிட்டுவை யாழ் மாவட்ட கலை பண்பாட்டுக் கழகத்தின் பொறுப்பாளனாகி அவனை பொறுப்புகளை சுமக்கும் திறமையுடையவன் என்பதனை இனங்காட்டியது. கலை பண்பாட்டுக் கழகத்தின் பொறுப்பாளனாய் வந்தபோது மக்களோடு மாணவர்களோடு இணைந்தான். கருத்தரங்குகள், வெளிப்பூட்டல் செயற்பாடுகளை முன்னெடுத்த அரசியல் போராளிகளோடு சிட்டுவின் பங்கம் காத்திரமானதாக்கியது. புலிகளின் குரல் பொறுப்பாளனாகி வானொலி ஊடகத்தின் மூலம் மக்களிடம் சென்று சேரும் போராட்ட விழிப்பை ஏற்படுத்துவதில் கணிசமான பங்கை செய்த பெருமை சிட்டுவுக்கு உண்டு. பிரேமதாஸ் அரசால் பொருளாதாரத்தடி விதிக்கப்பட்டு வடக்கில் வளங்கள் மட்டுப்படுத்தப்பட்டிருந்த மிகவும் சிரமம் நிறைந்த காலம் அது. எரிபொருள் தொடக்கம் எல்லாம் தடைப்பட்டிருந்தது. வானொலிக்காகவும் சரி தனது பணிக்காகவும் சரி மிகுந்த பொறுமையோடு மக்களை அணுகி சேவைகளை பெற்றுக் கொள்வதில் அவனுக்கு நிகரவந்தான். களத்தில் நின்ற போராளிகளுக்கு நிகராக அவன் இலத்தில் மக்களோடு மக்களாகி கலை ஊடகம் மூலம் மக்களை விழிக்கச் செய்தான். தனது இனிய குரலால் எளியோர்களை கவர்ந்தான். அவனது குரலில் அவனது கருத்தில் ஏற்கப்பட்டு விடுதலையின் தேவையை உணர்ந்து போராளி ஆகியவர்களால் கூட சுற்றி நேர்கொள்ளப்படும் மக்கள் கலைஞரானான். சாதனையாளன் தன்னை அடையாளம் காட்டு ஒரு சிறு பொறி போதும் சிட்டுவை நாட்டிலே இனங்கான அவனுக்கு வழங்கப்பட்ட பொறுப்புகளை அந்த பொறியை பற்றவைத்த ஆதாரமாகியது. மிக விரைவாக சிட்டு மக்கள் கலைஞரானான். மறக்க முடியாத குரலுக்குரிய சிறந்த பாடகனாக மக்களோடு கலந்தான். காலம் அவனை ஒரு போராளியை மட்டுமன்றி உலகமறிந்த பாடகனாய் இளத்தமிழ் இதயங்களில் இசையாய் என்றென்றும் நிலைப்பான் என்று கூட இவரும் அறிந்திருக்காத ஒரு குழந்தையை காலம் மாற்றியது மட்டுமன்றி அவனை சிறந்த போராளியாக்கிய வரலாறு. சிட்டு இல்லாத இசை நிகழ்ச்சிகள் இல்லை என்ற அளவுக்கு சிட்டுவின் இசைக்கு கூடிய மக்கள் வெள்ளம் அவனது இசை உலகின் வெற்றியின் சாட்சிகள். ஒரு பாடகனுக்குரிய சகல தகுதிகளையும் கொண்டிருந்தவன் இலகுவில் மக்கள் மனங்களில் இசைக்கலைஞனாகவே நினைவில் நின்றான். அவன் பாடி ஒவ்வொரு பாடலையும் அவன் அந்த தருணங்களாகவே வாழ்ந்திருக்கிறார். உயிரில் உணர்வை கலந்து உணர்வில் தன் உயிரை கலந்து மக்களிடம் போய் சேர்த்தது அவனது பாடல்கள். 1995 கியாழ்மன் பகைவனிடம் விளக்கப்பட்டு மக்களிடம் பெயர்ந்து வெளிவரை கொண்டிருந்த போது கூட அவனது குரலிலும் இனிய தமிழீழ பாடகர்களின் குரலிலும் பாடல்கள் வெளியிட்டுக் கொண்டிருந்ததே கலைவன் பாட்டுக் கழகம். சோர்ந்து வெளியேறி கொண்டிருந்தவர்களின் ஆற்றுப்படுத்தலாக சுட்டுவின் குரலிலும் அந்த பாடல்கள் இருந்ததை அந்த நாட்கள் மறக்காது. ஜாலிலிருந்து பின்வாங்கி வன்னியின் புலிகள் தளமிட்ட மக்கள் அரங்க செயற்பாடுகளை மேற்கொண்ட காலங்களில் வன்னியின் மூலியங்கும் சுற்றுவும் இசையாய் கலை வடிவங்களாய் வாழ்ந்தான். அரும்பும் இசை கனவர்த்தி எதிரியை தேடிப் போய்க் கொண்டிருந்த ஆண் போராளிகளுக்கு நிகராக சமூகத்தின் விலங்குடைத்து இரட்டை பின்ன அழகை வருத்து இதயம் மூட்டிய கனவுகளை தூக்கி எறிந்த ஒரு சமூகத்தின் முன்னோடிகளாகிய பெண் போராளிகளும் அணிவகுத்துச் சென்று கொண்டார்கள். மருத்துவ அணிகள் முதல் வளங்கள் அணிகள் வரை அவரவர் தங்களது கடமைகளை முடிக்கும் கனவோடு நகர்ந்து சென்று கொண்டிருந்தார்கள். களங்களில் பணி செய்யும் மருத்துவ அணியின் பங்கானது மிகவும் சவால்கள் நிறைந்தது. சண்டைகளில் மருத்துவத்துக்கு தேவையான வாகனங்களில் கொண்டு சென்று மருத்துவ அணி தயாராகும். ஆனால் இந்த முறை மருத்துவ போராளிகள் தங்கள் தோள்களில் சுமந்தே செல்ல வேண்டியிருந்தது. அந்த போர்க்களத்தில் சற்று பிசகினால் கூட நிலைமை தலைகளாகிவிடும். ஆதாயம் நிறைந்த அந்த களத்தில் அதிக இழப்புகளையும் அதே நேரம் எதிரியின் குகையில் மாட்டுப்படக்கூடிய எதிரியை சுற்றி வரச் சூழ்ந்த களம் அது. தாக்குதலை ஆரம்பிக்கும் அணியானது குறித்த நேரத்தில் வென்று எதிரியின் பிரதான முகாம்களையும் இடைமுகாம்களையும் கைப்பற்ற வேண்டும். மருத்துவ அணியானது கிழக்கிலிருந்து மேற்காக வீதியை உடர்த்து குறைந்தது 2 கிலோமீட்டர் தொலைவில் மருத்துவத்தை ஆரம்பிக்க வேண்டும். திட்டமிட்டபடி ஆயுதங்களோடு போராளிகளோடு மருத்துவ அணியும் பயணிக்க தொடங்கியது. சிட்டு அந்த களத்தின் போராளிகளுக்கான காவம் குழுவுக்கான பொறுப்பாளனாக நியமிக்கப்பட்டு நகர்ந்த அணிகளோடு சென்று கொண்டிருந்தார். காயமடைந்த போராளிகளை மருத்துவ அணியிடம் கொடுத்தல் தொடக்கம், எதிரிடமிருந்து கைப்பற்றும் ஆயுதங்களை உரிய இடத்துக்கு அனுப்புதல், களமுனைக்கு தேவையான விநியோகத்தையும் செய்யும் பொறுப்பு காவம் அணிக்கார்ந்தாக அமைந்தது. தேவை ஏற்படும் போது காவம் குழு சண்டையில் பங்கெடுக்கவும் தயாராக இருந்தது. எல்லாவற்றுக்கும் தயாராக சென்ற காவம் அணியோடு ஏற்கனவே காயமுற்று கட்டையாக்கிய காலோடு சென்று கொண்டிருந்த வீரர்களுக்கு சமனான வேகத்தில் போனான் சிட்டு. இரும்பாய் கனத்த இதயங்களும் பனித்துளியாய் மாறும் என்பதற்கு அடையாளமாக பல்வகைப்பட்ட முகங்கள் அந்த நகர்வில் நடந்து கொண்டிருந்தார்கள். எல்லோர் முகங்களும் ஏசி குருவை வெல்வோம் என்ற உறுதியோடே பயணித்துக் கொண்டிருந்தது. மதியம் வெளிச்சத்தில் புறப்பட்ட சமரணியானது மாலையில் முகாமின் முன் காவலரனை தாண்டி நிறுத்திக் கொண்ட பயணம் நன்றாக இருள் படர்ந்ததும் மீண்டும் தங்களது சண்டை நிலைகளை நோக்கி நகரத் தொடங்கினார்கள். எதிரியின் முகாமை சுற்றி எதிரியால் அமைக்கப்பட்ட மண் அரண்களையும் தாண்டி உட்கம்பி வேலிகள் தடையரங்கள் யாவையும் தாண்டி அணிகள் குறித்த இடங்களை சென்றடைந்தது. சண்டை மூண்டது எதிரி உசாரடைந்து விட்டார். தனது அனைத்து பலத்தையும் ஒன்று திரட்டி போராளிகளுக்கு எதிராக தாக்குதலை தொடங்கினார். எதிரியால் செலுத்தப்பட்ட இறைகணிகள் மழைக்காலம் போல இடிமின்னல் வேகமாக ஏவப்பட்டுக் கொண்டிருந்தது. இரு பகுதிகளாலும் ஒளிபரவச் செய்த பராவளிச்சம் போராளிகள் முன்னேறிக் கொண்டிருந்தார்கள். காயமடைந்தவர்களை மீட்கும்படியில் காவும் குழுவும் மருத்துவ போராளிகளும் வேகமாக இயங்கிக் கொண்டிருந்தார்கள். காயமடைந்தவர்களை தேடி தேடி சிகிச்சைகளை செய்ய தொடங்கியது மருத்துவமனை. புலிகளின் கட்டுப்பாட்டில் வந்திருந்த அந்த பகுதியை நோக்கி எதிரியின் இறைகணை தாக்குதல் பலமாக்கியது. நிலைமை ஆபத்தானதாகிறது. போராளிகள் காயமடைந்து கொண்டிருந்தார்கள். அதிக குருதி பெருக்கால் வீர மரணங்களும் நடந்து கொண்டிருந்தன. மருத்துவ போராளிகள் ஓடி ஓடி உயிர்காப்பை செய்து கொண்டிருந்தார்கள். அந்த இருளில் மருத்துவ போராளி ஒருவன் அங்கே காயமடைந்து முனகிக் கொண்டிருந்த ஒரு போராளியை புரட்டுகிறான். வானை அறுத்து வெளிச்சத்தை பரப்பிய பரா வெளிச்சத்தில் பார்க்கிறான் அந்த மருத்துவ போராளி. அங்கே வயிற்றில் பெரும் காயமடைந்து சிட்டு முனகிக் கொண்டிருந்தான். அடுத்து தாமதிக்கும் ஒவ்வொரு கணவும் சிட்டுவை இழந்துவிடக்கூடிய அபாயத்தை உணர்த்தி கொண்டிருந்தது. அந்த இடத்திலிருந்து மீட்கப்பட்டு உடனடியாக சிகிச்சை வழங்கினால் மட்டுமே சிட்டுவை காப்பாற்ற முடியும். அந்த போராளி வேகமாக அவனை அப்புறப்படுத்த முடிகிறான். காற்றையும் அந்த இரவையும் அறுத்தெடுத்துக் கொண்டு எரிகணைகள் வீழ்ந்து கொண்டிருந்தன. அவர்களுக்கு அருகாய் எரிகணைகள் நொறுங்கி வீழ்ந்து கொண்டிருந்தன. அடுத்தடுத்து வீசப்பட்ட எரிகணைகள் அவர்கள் அருகில் வீழ்வதை உணர்ந்த மருத்துவ போராளி நிலத்தில் படப்படுகிறான். மிக அருகில் வீழ்ந்து வெடித்த எரிகணையில் அவனும் காயமடைகிறான். அடுத்த வினாடி மருத்துவ போராளிகளில் யாவரும் காயமடைந்திருந்ததை அவதானிக்கிறான். உடனடியாக தனது காயத்துக்கும் கட்டிவிட்டு ஓடி ஓடி ஏனைய போராளிகளுக்கு மருந்து கட்டுகிறான். அதனிடம் பின்னுக்கு அனுப்ப வேண்டியவர்களையும் அனுப்பி கொண்டு சுற்றுவிடம் வந்தான். காற்றை ஒருவனம் மௌனித்து சுவாசமே நின்றவிடம் போல்றது. அடுத்து விழுந்த அரிகணையில் சுட்டு மேலும் காயமடைந்திருந்தான். அவனிடமிருந்து எந்த விதமான சத்தமும் வரவில்லை. அமைதியாய் கிடந்தான். ஆம், பாடி திரிந்த புயல் பேச்சின்றி மூச்சின்றி தன் நதி மூச்சை அந்த மண்ணில் நிறுத்திக்
கொண்டது.
ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி 1997 எல்லோரதியத்திலும் இதய ராகமாக நினைவுகளில் ஒன்றுமே நீங்காதவனாக தமிழீழ விடியலை தேடிய பாதையில் தங்கள் சுவடுகளை பதித்த அன்றைய சமரில் வீரகாவியமான வீரர்களோடு சிட்டுவும் விழிகளை முடிக்கொண்டான். அவனுக்குள்ளும் போராட்ட வாழ்வோடு பூத்த காதலும் அவனோடு புதைந்து போனது. காதலை விட தாயகத்தை அதிகமாய் காதலித்தவன் காலம் முழுவதும் வாழும் காவியமாய் அவன் வீரமும் பாடலும் அவன் வாழ்வும் என்றென்றும் அழியாத நினைவுகளாக என்றும் இருக்கிறது. 75 மேற்பட்ட விடுதலை பாடல்களை பாடி எங்கெல்லாமோ வாழும் தமிழ் ரசிகமனங்களில் நிரந்தரமாகினான் சித்து. அவன் அடிக்கடி சொல்வது போல அவன் இல்லாது போனாலும் அவனது குரலில் நிறைந்த பாடல்கள் ஒவ்வொன்றும் அவனை உயிர்ப்பித்துக் கொண்டே இருக்கிறது. மௌனமாய் கரையும் காற்றின் நுண்ணிய இலைகளில் சிட்டு இசையாய் ஈழ விடுதலை கரவோடு காவியமானவன் முள்ளியவடை துயிலமிலத்தில் துயில் கொண்டான். மேஜர் சிட்டுவின் மாவீரமகுடம் கேட்டோம்.